அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 2:8 9 வசனத்தை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அதற்கு அடுத்த வசனம், என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று சொல்லி அழைக்கிறதாக இங்கே அவள் சூளைமெத்தி கூறுகிற காரியத்தை பார்க்கிறோம். இது என்னுடைய நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என்று சொல்லுகிற காரியம் அவளுடைய நேசரை குறித்து சொன்ன போதிலும், இது இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்களை சந்திக்கும்படியாக, மனிதர்களோடு கூட மனம் மகிழும்படியாக, தான் உண்டாக்கின சிருஷ்டிகளிலேயே மிகவும் நல்லது என்று கண்ட அவர்களோடு கூட ஐக்கியப்படும்படியாக விண்ணுலகத்திலிருந்து அவர் அத்தனையாக, அவர் ஒரு மானின் வேகத்தைப் போல புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அத்தனையாக துரிதப்பட்டவராக அவர் இந்த பூமியில் வந்தபொழுது மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார் என்கிற காரியம், அது அதற்கு அடுத்த வசனத்திலே அவர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் என்று சொன்னால், மானைப் போல வேகமாக, மறைக்குட்டி என்று சொன்னால் ஒரு இளம் ஆண் மானைப் போல வேகமாக அவர் ஓடி வருகிறார் என்கிற காரியமானது என்மேல் வைத்த அவருடைய அன்பை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் என்னை சந்திக்க, இந்த உலகத்தை சந்திக்க வந்தபொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அவர் பிறந்த போதிலிருந்து, அவர் வளர்ந்த போதிலிருந்து, அவர் ஊழியத்தை தொடங்கின நாட்களிலிருந்து, அவர் நன்மை செய்கிறவராக, அத்தனை வாஞ்சி உள்ளவராக, அத்தனையாக அவர் வந்திருந்த போதிலும் அவருக்கு அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்களைத்தான் அவர் சந்திக்கிறார். அத்தனை தடைகளின் மத்தியிலும் அவர் நேசிக்கிற நேசத்தைத்தான் அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே, எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக நான் உங்களை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனமில்லாமற் போயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையை எத்தனை ஆர்வத்தோடு கூட, எத்தனை சந்தோஷத்தோடு கூட, என்னுடைய ஜனங்களோடு கூட நான் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாய், என் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எனது மனவாட்டியோடு கூட நான் ஐக்கியப்படும்படியாய் இவ்வளோ வாஞ்சியாய் வந்திருந்த பொழுது எனக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாம் எதிர்மறையான காரியங்களாக இருக்கிறது என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. அத்தனை ஒரு பிரச்சனையோடு கூட, பாடுகளோடு கூட வந்த அவரை குறித்து தான் லூக்கா 12:50 அவர் சொல்லுகிறார், நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ மலைகள், எத்தனையோ குன்றுகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள், வெறுப்புகள், பகைகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் மனவாட்டியை சந்திக்கும்படியாக வருகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அவர் மலைகளின் மேலே குதித்தும் அவர் குன்றுகளின் மேலே, அவர் மேடுகளின் மேலே துள்ளியும் வருகிறார். இத்தனை தடைகளின் மத்தியில் என்னை தேடி வருகிறார் என்கிற ஒரு அன்பை எந்த ஒரு மனுக்குலம் புரிந்து கொள்ளுகிறதோ, மனிதனோ மனுஷியோ புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே. அவர் என் மனவாளன், என்னை மனவாட்டியாக சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறார் என்கிற காரியத்தை புரிந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அதிகாலையில் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது, எவ்வளவோ காரியங்களை தாண்டி அவர் எவ்வளவோ நெருக்கப்பட்டு என்னை தேடி வந்திருக்கிறாரே என்கிற காரியத்தை புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில், ஐயோ இது என்னுடைய நேசருடைய சத்தம் என்று சொல்லி நாம் சந்தோஷமாக சொல்ல முடியும். ஐயோ, அழைக்கிறாரோ வந்து விட்டாரோ என்றல்ல, இது என்னுடைய நேசருடைய சத்தம் அல்லவா. என்னோடு கூட ஐக்கியப்படும்படியாக, என்னோடு கூட பழகும்படியாக, என்னோடு கூட உறவாடும்படியாக வந்திருக்கிறாரே என்கிற ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே உருவாக முடியும். அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார், இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். வேகமாக வந்துட்டார். ஒரு மானை போல, வெளிமானை போல, ஒரு யங் ஸ்டாக், ஒரு அதாவது ஒரு இளம் ஆண் மானை போல வேகமாக அவர் வந்துவிட்டார். இத்தனை தடைகளையும் தாண்டி மிதித்து என்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக எனக்கு அருகிலேயே வந்துவிட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்து நம்முடைய அருகிலே, அதாவது நம்முடைய சுய சித்தம், நம்முடைய அதாவது நாமே எழுந்து அவருடையோ அவரோடு கூட வெளியே கடந்து செல்லுகிற வரையிலும் வலுக்கட்டாயமாக இழுக்காதபடிக்கு அவர் பலகினி வழியாக பார்த்து கிராதியின் வழியாக தனது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தனது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என்பது இன்றைக்கு முழுமையாக அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு இன்றைக்கு ஜன்னல்களிலே நம்முடைய செய்திருக்கிற அந்த கிரில் ஒர்க்கானது அல்லது அந்த நாட்களிலே மூங்கிலினால் செய்யப்பட்ட அந்த குறுக்கையும் நெடுக்கையும் வைத்திருக்கிற காரியங்கள் முழுமையாய் அவரை பார்க்க முடியாதபடிக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அவருடைய முகம் தெரிகிறது போல, இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய வசனங்களை அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு ஒரு கண்ணாடிகளை காண்கிறது போல காண்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் அவரை கற்றுக்கொள்ளும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அருகில் இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறார். அவர் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த வேதம்தான் அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த வேதத்தில் அவருடைய முகத்தை நாம் கண்ணாடிகளை காண்கிறது போல தான் காண முடியும். அவருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறது போல தான் காண முடியும். அந்த ஆட்டுக்குட்டியானவரை அந்த கல்யாண நாளிலே அவர் தன்னோடு கூட நாம் முழுவதும் இருக்கும்படியாக வைத்திருக்கிற நாளில்தான் அவரை நாம் முழுமையாக அவரை நாம் தரிசிக்க முடியும். அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை நாம் கண்டடைய முடியும் என்கிறதை அவர் இந்த வசனத்திலே சூழமைத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அவருடைய வாயிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறதை அவள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள்? என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியை எழுந்து வா, நீ வந்துவிடு என்று சொல்லி அழைக்கிற ஒரு சத்தத்தை, இன்றைக்கு அதே சத்தம்தான் எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக ரொம்ப பிஸியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக வருடங்கள் வாழப்போகிறது போல அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். என்னென்ன காரியங்களில்லாமோ உலகத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, என் ரூபவதியே எழுந்து வா. இன்றைக்கு உலகம் வெறுக்கிற அந்த பார்வையில் அவர் நம்மை பார்க்கவில்லை. ஒருவேளை உலகம் நம்மை புறக்கணிக்கிற நிலைமையில், அவளுடைய சூலைமத்தினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவள் அத்தனையாய் கருகருத்து போனவளாக, கேதாரின் கூடாரத்தைப் போல, கருப்புத்தோல் ஆடினால் செய்யப்பட்ட கூடாரத்தைப் போல, சூரிய கதிர்களினால் அத்தனை கருப்பாயிருந்து தன்னுடைய சொந்த தாயின் சக பிள்ளைகளினால் தள்ளப்பட்டு ஒரு வாட்ச் உமனாக வேலை செய்கிற அவளை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று அழைக்கிற சத்தம், என்னோடு கூட பழகும்படியாய், என்னோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக, என்னோடு கூட உறவாடும்படியாக நீ எழுந்து வா. இந்த வேத வசனத்தின் மூலமாக என்னை நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவைத்தான் நமக்கு அவைகள் வெளிக்காட்டுகின்றன. அவருடைய அறிவுக்கட்டாத அன்பை நமக்கு போதிக்கின்றன. அவருடைய அன்பின் அகலம், அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் நீளம், அவருடைய அன்பின் உயரம், அந்த ரெக்லஸ் லவ்வை அந்த வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எத்தனை தடைகளை தாண்டி, எத்தனை போராட்டங்களை சந்தித்து, எத்தனை பிரச்சனைகளை அவர் மேற்கொண்டு இன்றைக்கும் நம்மேல எத்தனையாய் அன்பு செலுத்துகிறார். என்னுடைய நேசர் அல்லவா, என்னை சந்திக்கும்படியாய், என்னோடு கூட ஐக்கியப்படும்படியாய், வாசற்படியில் நின்று ஒரு தட்டுகிற ஒரு நேசர் அல்லவா என்கிற ஒரு ஏக்கம், ஒரு தாகம், அவருடைய சத்தத்தை கேட்கும்பொழுது உண்டாகிற சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் வந்து நின்று, ஆண்டவரே, என்னை எத்தனையாய் நேசித்தபடியினால் எத்தனையோ தடைகளை தாண்டி, மலைகளை தாண்டியும், குன்றுகளை மிதித்தும், ஆண்டவரே, நீர் மான்களைப் போல வேகமாக ஓடி வந்து, இப்போ தான் நீங்கள் கிளம்புனது போல் சத்தம் தூரத்தில் கேட்டமாக இருந்தது, ஆனால் என்னுடைய வீட்டின் சுவர் அருகே நின்று கொண்டு என்னை உம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாக அழைக்கிற அநேக ஒரு ரட்சிப்பினுடைய உன்னத அனுபவத்தை நான் காண்பிக்கிறேன் வா, என்னுடைய கிருபைகளின் அனுபவத்தை காண்பிக்கிறேன் வா, வேதத்தினுடைய மகத்துவங்களை காண்பிக்கிறேன் வா என்று சொல்லலாம். இயற்கையை காண்பிப்பதற்கு அழைக்கிறது போல இந்த வேதத்தில் உள்ள உன்னத அனுபவங்களை ஆண்டவரே உம்மோடு கூட பழகும் பொழுது நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே உச்சிதமான அனுபவங்களை தரும்படியாக எங்களை நீர் அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வந்தோன்னு சொன்னால், இந்த உலகம், இந்த பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிற இந்த உலகத்தில் நேசிப்பதற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவர், அவர் சர்வபூமியினுடைய தேவன், அவர் நம்மை நேசித்து நம்மை அழைக்கும் பொழுது அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், எழுந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக அவருடைய அன்பு எத்தனை அன்பு என்பதை புரிந்து கொண்டு நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், இந்த நாட்களில் மாத்திரமல்ல அந்த ஆட்டுக்குட்டியானவரின் திருமண நாளிலே நம்மை என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாட்டியே என்று சொல்லி தன்னுடைய மார்போடு கூட அரவணைத்து கொள்ள முடியும், அதற்காக வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமே.
ஏசுமதன்பு எத்தனை பெரிய பெரியது, ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது.